بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أطيعوا الله أوصيكم بتقوى الله. قال الله تعالى في كلامه العزيز: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قوا أنفسكم وأهليكم نارا. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்புலிகள் அல்லாஹ்வுக்கு நினைத்துண்டாவதாக சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஊடேற்றமும் அருமை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி ரப்பலிஸத் அல்லாஹ்வின் மாளிகையில் வந்தமிழ்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் தாலாவின் நன்றடியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய இந்த சொற்பகால வாழ்க்கைக்குள்ளால் ரப்பலிஸத் அல்லாஹ் தாலா எவ்விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அப்படிப்பட்ட விடயங்களை இயன்ற அளவு எமது வாழ்நாளில் எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவ்விடயங்களை விட்டு விலகிக் கொள்ளும்படி தடுத்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட சகல விடயங்களை முற்றுமுழுதாக தகுந்து விலகிக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் அனைவருக்கும் தேவையான ஒரு விடயம்தான், இன்று எமது பிள்ளைகளை நாம் எவ்வாறு ஒடுக்க உள்ள பிள்ளைகளாக, எனது மரணத்துக்கு பின்னால் எனக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக எப்படி விட்டுவிட்டு மரணிப்பது என்பது இது அனைத்து பெற்றோர்களுக்கும் உள்ள ஒரு முக்கிய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, இந்த கூட உலகத்திலும் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக பிரதானமான ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்குள்ள பிரச்சனை தான். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தொழில் இல்லை என்ற பிரச்சனை கிடையாது. ஒரு காலம் 10 வருடத்துக்கு முன்னால் சுமார் 20-30 டிகிரிகள் இருந்ததென்றால், இன்று மாஷா அல்லாஹ் தாராளமாக 1-க்கு 10 மடங்காக 200-300 டிகிரிகள் வேண்டிய தொழில் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுக்கு தொழில் இல்லை என்ற பிரச்சனை கிடையாது. மாறாக எனது பிள்ளையை எவ்வாறு ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையாக நான் விட்டுவிட்டு மரணிப்பது, சமூகத்தில் எனது பிள்ளை எவ்வாறு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு ஒழுக்கமுள்ள நல்ல பண்புள்ள சாலிஹான குழந்தைகளாக எவ்வாறு நான் வளர்த்தெடுப்பது என்ற பிரச்சனை, இது முழு பெற்றோர்களுக்கும் உள்ள பாரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய உலகத்தின் நிலைப்பாடு அவ்வாறு தான் இருக்கிறது. மேலானவர்களே, இந்த சஹாபாக்களின் சரிதைகள் படிக்கப்பட வேண்டிய வீடுகளில் இந்த பட நடிகர்களின் சரித்திரங்கள் படிக்கப்படுகின்றது. சஹாபாக்களின் வரலாறுகள் பேசப்பட வேண்டிய இடங்களில் இன்று விளையாட்டு வீரர்களின் சரித்திரங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் தான் ரப்பலிஸத் அல்லாஹு தாலா எமக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து, இந்த குழந்தைகள் மூலமாக எவ்வாறு நாம் இவர்களை ஒழுக்க உள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு பாரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் எம்மிடம் தந்திருக்கிறான். மேலானவர்களே, அந்த ரீதியில் இந்த குழந்தைகள் எதிர்நோக்கக்கூடிய, குழந்தைகள் மூலமாக பெற்றோர்கள் எதிர்நோக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ஷரீஅத் சொல்லித் தருகிறது, குர்ஆனும் ஹதீஸும் ஒரு கசப்பான உண்மையை எமக்கு சொல்லித் தருகிறது. அதுதான் பிள்ளைகள் மூலமாக எனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்குரிய அடிப்படை காரணம், தாயும் தந்தையும் என்ற ஒரு கசப்பான உண்மையை குர்ஆன் பேசுகிறது. எனது பிள்ளை நல்லவனாக வர வேண்டுமா, எனது பிள்ளை சமூகத்தில் ஒழுக்கம் இல்லாதவனாக இருக்கிறானா, எனது வார்த்தையை எனது மகன் மதிக்க தயாராக இல்லையா, இதற்குரிய அடிப்படை காரணம் தாயும் தந்தையும் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. மேலானவர்களே, ஹலர் உமர் ரதியுல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒரு தந்தை வருகிறார். ஜனாதிபதி உமர் ரதியுல்லாஹு அவர்களிடம் வந்து மகனை பற்றி முறைப்பாடு செய்கிறார். அமீருல் முஃமினீன் உமர் அவர்களே, எனது மகன் எனது வார்த்தையை மதிக்கிறான் கிடையாது, மகன் எனது பேச்சை மதிக்க தயாராக இல்லை, ஆதலால் மகனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்கள் என்பதாக வந்து சொல்கிறார். சமூகத்தில் இவ்வாறான நிலைப்பாடு இருக்கிறது. நாமும் சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், தனது பிள்ளையை அழைத்துக் கொண்டு படித்துக் கொடுத்த ஆசான்களிடம் செல்கிறார்கள், அல்லது மூத்த அளமாக்களிடம் அல்லது நல்ல மக்களிடம் சென்று ஏதாவது புத்தி சொல்லும்படி, மகனுக்கு புத்தி சொல்லும்படி வேண்டக்கூடிய பெற்றோர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஹலத் உமர் ரதியுல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒரு தந்தை வந்து மகனை முறைப்பாடு செய்துவிட்டு சொல்கிறார்கள், ஆதலால் எனது மகனை கூப்பிட்டு புத்திமதி சொல்லுங்கள் என்பதாக சொல்கிறார். ஹலத் உமர் ரதியுல்லாஹு அவர்கள் அந்த தந்தையின் மகனை அழைத்து அழகான முறையில் சுட்டி சொல்கிறார்கள். ஒரு மகன் தந்தைக்கு என்ன கடமை செய்ய வேண்டும், பெற்றோரை எவ்வாறு பார்த்துக் கொள்ள வேண்டும், பிள்ளைக்கு பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய கடமை என்ன என்பதாக அழகான முறையில் அமர் ரதியல்லாஹுவர்கள் அந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறார்கள். புத்தி சொல்லி முடிந்து விடுகிறது. இப்பொழுது அந்த மகன் தந்தை பக்கத்தில் இருக்கிறார். ஜனாதிபதி உமரை பார்த்து அந்த மகன் ஒரு கேள்வி கேட்கிறார். அமீருல் முஃமினீன் அவர்களே, இவ்வளவு நேரமாக நான் எனது தந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதாக சொன்னீர்கள், அதே கட்டம் எனது தந்தை எனக்கு செய்ய வேண்டிய ஏதாவது கடமைகள் சரியத்தில் இருக்கிறதா, எனது தந்தை எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சரியத்தில் இருக்கிறதா, அதையும் சற்று சொன்னால் நல்லாக இருக்குமே என்பதாக மகன் கேட்கிறார். ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஆம், உனது தந்தை உனக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது. சொன்ன பொழுது அந்த மகன் சொல்கிறார், அதை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்பதாக சொல்கிறார். ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய மூன்று விடயத்தை சொன்னார்கள். அதில் முதலாவதாக சொன்னார்கள், ஐயன் தக்கிய உம்மகு, உனது தந்தை உனக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை என்ன தெரியுமா, உனக்கென ஒரு உனக்கென பொருத்தமான ஒரு தாயை தேர்ந்தெடுப்பது. மேலானவர்களே, எப்பொழுது தாயை தேர்ந்தெடுப்பது, பிள்ளை பிறந்ததன் பின்னாலா தாயை தேர்ந்தெடுப்பது? மேலானவர்களே, இஸ்லாமிய ஷரியத் மாத்திரம்தான் பிள்ளை பிறப்பதற்கு முன்னாலே பிள்ளை வளர்ப்பை பற்றி பேசியிருக்கிறது. ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னாலே எமது மார்க்கத்தில் பிள்ளை வளர்ப்பு ஆரம்பமாகி விடுகிறது. எனது பிள்ளை ஒழுக்கம் உள்ளவனாக வர வேண்டுமா, அதற்கு முதலாவது உனது தந்தை செய்ய வேண்டிய கடப்பாடு உனக்கென பொருத்தமான ஒரு தாயை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். மேலானவர்களே, இன்று சமூகத்தில் நாம் எப்படிப்பட்ட மனைவியர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம், நாம் எவ்வாறான பெண்களை நாம் தேர்ந்தெடுத்தோம், எமது பிள்ளைகளுக்கு எவ்வாறான பெண்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம்? மேலானவர்களே, அன்பான வாலிபர்களே, உறுதியான முறையில் உள்ளத்தில் முடிவெடுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், எவ்வாறான மனைவியை எனக்குரிய துணைவியாக எடுக்க வேண்டும். முதலாவது நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு ஒழுக்கமான தீன்தாரியான அல்லாஹ்வை அஞ்சு நடக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்கள், வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வீர்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். மேலானவர்களே, ஒவ்வொருவரும் நாம் சிந்திப்போம், நாம் எவ்வாறான பெண்களை நமது துணைவியர்களாக எடுத்தோம், எவ்வாறான பெண்களை நாம் எடுக்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாலிபர்கள் நிதானமாக சிந்திக்க வேண்டும், எனக்கு வரக்கூடிய மனைவி நான் அழகை மாத்திரம் தேர்ந்தெடுத்து திருமணம் முடிப்பேன் என்று சொன்னால் சந்தேகமே கிடையாது, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தே தீரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஒவ்வொரு பெற்றோரும் உள்ளத்தில் முடிவெடுக்க வேண்டும், எனக்கென தேடக்கூடிய நான் எனது பிள்ளைக்கு தேடக்கூடிய பெண் எப்படியான ஒரு மருமகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், எனது பிள்ளைகளுக்கு இன்று நாம் எதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், பட்டம் பதவியை பார்ப்போம் என்று சொன்னால், குடும்ப கௌரவத்தை பார்த்து நாம் மருமகள் எடுப்போம் என்று சொன்னால், அல்லது மருமகன் எடுப்போம் என்று சொன்னால், சந்தேகமே கிடையாது நாம் எமது பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஷரியத் சொல்கிறது, நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டும் ஒரு ஒழுக்கமுள்ள மாப்பிளை, ஒழுக்கமுள்ள ஒரு மனப்பெண்ணை எனது மருமகன் எனது மகனுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் ஷரியத் சொல்லித் தருகிறது. குர்ஆன் எவ்வாறு சொல்கிறது தெரியுமா, எனது பிள்ளை ஒழுக்கமுள்ளவனாக வர வேண்டுமா, சமூகத்தில் குழந்தைகள் நிம்மதியாக எனது கண் குளிர்ச்சிக்குரியவர்களாக அல்லாஹ்வின் கட்டளையை செயல்படுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டுமா, முதலாவது குர்ஆன் சொல்கிறது, தாயும் தந்தையுமாகிய நானும் எனது மனைவியும் திருந்த வேண்டும், நானும் மனைவியும் நல்லவர்களாக ஆகிவிடுவோமா, சந்தேகமே கிடையாது எனது பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக சமூகத்தில் வாழ்வார்கள். குர்ஆன் எவ்வாறு சொல்கிறது தெரியுமா, ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சம்பவத்தை குர்ஆன் சொல்கிறது. ஆச்சரியமான குழந்தையாக ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உலகத்தில் உருவாக்குறான். தந்தை இல்லாமல் பிறக்கிறார்கள், ஆச்சரியமான குழந்தையாக பிறந்திருக்கிறார்கள். ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பத்தினி பெண்ணாக இருந்தார்கள், எந்த ஆணின் தொடர்பும் இல்லாத பெண்ணாக இருந்தார்கள், பக்குவமான பெண்ணாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய முடிவு வந்து விடுகிறது, இந்த பத்தினியான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வயிற்றில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய முடிவு கற்பம் தரிக்கின்றது, கணவன் இல்லாமல் வயிற்றில் கற்பம் தரித்து விடுகிறது. அல்லாஹ் தனது சக்தியினால் கருத்தரிக்க வைத்து விட்டான். இப்பொழுது குழந்தையை பெற்றெடுத்து விடுகிறார்கள். ஒரு கட்டம் வருகிறது, அல்லாஹு தஆலா ஒரு கட்டம் வருகிறது, ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையை தூக்கி கொண்டு சமூகத்தாரிடம் முகம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகிறது. இப்பொழுது ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வெட்கப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள், சமூகம் என்னை பார்த்தால் என்ன பேசி விடுவார்கள், எனக்கென ஹலாலான கணவன் கிடையாது, சமூகத்தார் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு திருமணம் நடந்தது கிடையாது. எனவே எனது மடியில் குழந்தை இருக்கிறது, சமூகம் பார்த்தால் என்ன பேசி விடுவார்கள் என்பதாக ஹலத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுகிறார். இப்பொழுது அல்லாஹ் ஹலத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவிக்கிறான், நீங்கள் குழந்தையுடன் வெளியாகுங்கள், வரக்கூடிய பிரச்சனையை நாம் சமாளிக்க தயாராக இருக்கிறோம். குழந்தையை பற்றிய சந்தேகத்துக்குரிய தெளிவை கேட்கிறார்களா, நீங்கள் சொல்லிவிடுங்கள், நான் இன்றைய தினம் நோன்பு நோட்டிருக்கிறேன், எனது ரப்பு எனக்கு இன்று பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. குழந்தைக்குரிய சந்தேகத்தின் தெளிவு தேவையா, இந்த குழந்தையிடம் கேட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் ஹலத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவிக்கிறான். இப்பொழுது ஹலத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையுடன் சமூகத்தாரிடம் நுழைகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வருகிறது. முதன் முதலாக சந்திக்கிறார்கள் இஸ்லாத்தின் விரோதிகளாகிய யூதர்களை, யகூதிகளை சந்திக்கிறார்கள். மேலானவர்களே, ஹலத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கையில் குழந்தையை கண்ட யூதர்கள் முதலாவது பேசுகிறார்கள். ஹலத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூற்றுகிறார்கள், கேவலமாக பேசுகிறார்கள். யா மரியம் லகத் ஜிஃதி ஷைஅன் ஃபரியா, மரியமே ஒரு மோசமான காரியத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறாயே, ஒரு தீய நடத்தையில் ஈடுபட்டு குழந்தையுடன் வந்திருக்கிறாயே என்பதாக பேசிவிட்டு அடுத்ததாக இரண்டு வார்த்தைகள் பேசினார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், பிள்ளை வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருக்கும் அல்லாஹ் படிப்பினையாக சொல்லித் தருகிறான். எனது பிள்ளை ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வர வேண்டுமா, யூதர்கள் பேசிய வார்த்தையை வாழ்க்கையில் எடுப்போம். என்ன சொன்னார்கள், வமா கான அபூக்கு இம்ரஅத்தௌ இன் வமா கானத் உம்முக்கு பகையா, மரியமே உன தந்தை ஒரு நல்லவராகத்தானே சமூகத்தில் வாழ்ந்தார், ஒரு நல்ல தந்தையாகத்தானே இருந்தார், அவரிடம் எந்த கெட்ட பண்பும் குடிகொண்டிருக்கவில்லையே. வமா கானத் உம்முக்கு பகையா, உன தாய் கூட ஒரு விபச்சாரியாக இருக்கவில்லையே, கெட்ட நடத்தையுள்ள பெண்ணாக இருக்கவில்லையே, அவள் ஒரு பத்தினியான பெண்ணாகத்தானே இருந்தாள். எனவே ஒரு நல்ல தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த ஒன்னிடம் எப்படி மோசமான செயல் குடிகொண்டது என்பதாக கேட்டார்கள். மேலானவர்களே, யூதர்கள் கூட விளங்கி இருந்தார்கள், எப்பொழுது தாயும் தந்தையும் நல்லவர்களாக சமூகத்தில் வாழ்வார்களோ சந்தேகமே கிடையாது, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை சமூகத்தில் எதிர்பார்க்கலாம். இது அல்லாஹ்வின் நடைமுறையாக இருக்கிறது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித்தரக்கூடிய கசப்பான உண்மையாக இருக்கிறது. மேலானவர்களே, இன்று நாம் நிதானமாக சிந்திப்போம். எனது பிள்ளை நல்ல பிள்ளையாக வாழ்வது ஒரு புறம் இருக்க, முதலாவது நான் சிந்திப்போம், நானும் எனது மனைவியும் நல்லவர்களாக வாழ்கிறோமா, நானும் எனது மனைவியும், எனக்கும் எனது மனைவியிடத்திலும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய பக்குவம் வந்திருக்கிறது, நானும் மனைவியும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்கிறோமா, எங்கள் வாழ்க்கையில் பொய்யில்லாத வாழ்க்கை இருக்கிறதா. மேலானவர்களே, ஒரு விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்வோம். எனது வாழ்க்கையில் இன்று நாம் அனைவரும் என்ன விரும்புகிறோம், நான் எவ்வாறு சென்றாலும் பரவாயில்லை, எனது மகன் ஒழுக்கமுள்ளவனாக வர வேண்டும், எனது மகன் என்னிடம் பொய் பேசக்கூடாது, எனது மகன் சொல்லக்கூடியவனாக மாற வேண்டும். ஆனால் இதே கட்டம் நான் சொல்ல தயாராக இல்லை, நான் எனது வியாபாரத்தில் பொய்யை விட தயாராக இல்லை, ஆனால் எனது மகன் பொய் பேசக்கூடாதென எதிர்பார்க்கிறோம். மேலானவர்களே, நான் திருந்த தயாராக இல்லையா, எனது பிள்ளை திருந்துவதை எதிர்பார்க்க தேவையில்லை. மேலானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்று என்னிடம் சொல்லக்கூ நான் சொல்ல தயாராக இல்லையா, எனது பிள்ளை பெரும்பாலும் சொல்லக்கூடியவனாக இருப்பான் என்பதை எதிர்பார்க்க தேவை. எனது மனைவி நாடகம் பார்க்கிறானா, எனது மகன் ஒரு காலத்தில் படம் பார்ப்பான். நான் புகைக்கக்கூடியவனாக இருக்கிறேனா, எனது மகன் குடிக்கக்கூடியவனாக மாறுவான். இதை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித்தரக்கூடிய கசப்பான உண்மையாக இருக்கிறது. எனவே எனது பிள்ளை நல்லவனாக மாற வேண்டுமா, நானும் மனைவியும் திருந்துவோம், உள்ளத்தில் உறுதியாக நீயத்தெடுங்கள். ஆக குறைந்த பட்சம் எனது பிள்ளைக்கு எனக்கு தைரியமாக சொல்ல முடியுமா, மகனே தொழுகைக்காக செல் என்பதாக சொல்ல முடியுமா, எனது மகனை கூட்டிக் கொண்டு எனக்கு பள்ளிக்கு வர முடியுமா, அந்த தைரியம் எனக்கு இருக்கிறதா. இன்று அதிகமான பெற்றோர்களுக்குரிய பிரச்சனை என்ன தெரியுமா, எனது மகனை தொலை செல்வதற்கு வெட்கம். ஏன், மகன் மாறி என்னிடம் கேட்டு விடுவானோ, நீங்கள் முதல் தொழுகிறீர்களா என்று கேட்டுவிட்டால் என்ன சொல்வது. இந்த பயத்தில் அதிகமான பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மகனை தொழுவதற்கு செல்வதற்கு தைரியம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று காட்டித் தந்தார்கள். முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா வஹும் அபுனாஉ சபஈ ஸினீன், உங்கள் பிள்ளைகளுக்கு ஏழு வயதாகிவிட்டால் தொழுவதற்கு ஏவுங்கள் என்பதாக சொன்னார்கள். மேலானவர்களே, பிள்ளை ஏழு வயதில் தொழ ஏவ வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைக்கு ஏழு வயதில் சொல்வதற்கு ஏவ வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏழு வயதிற்கு முன்பதாகவே பிள்ளை தொழுகையை பற்றி அறிந்திருக்க வேண்டும். எப்படி அறிந்திருப்பது? இன்று வீட்டில் நானும் மனைவியும் சுண்ணத்தான தொழுகைகளை தொழுது, பிள்ளைகளுக்கு தொழுகை என்றால் என்ன என்பதை படித்துக் கொடுக்க வேண்டும். ஆண்கள் பள்ளியில் பருது தொழுவது கடமை, சுண்ணத்தை வீட்டில் தொழுவதுதான் சுண்ணத்தாக இருக்கிறது. ஏன் சுண்ணத்துகளை வீட்டில் தொழுவது விரும்பத்தகுந்தது? நபியவர்கள் சுண்ணத்தான தொழுகைகள் வீட்டில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். எதற்காக சொன்னார்கள்? வளரக்கூடிய எனது சிறு பிள்ளைகள் இதுதான் தொழுகை என தந்தை தாயிடமிருந்து தொழுகையை பிள்ளைகள் படிக்க வேண்டும். இந்த பழக்கத்தை நான் வீட்டில் உருவாக்கி இருக்கிறேனா? எனது பிள்ளை எனது தொழுகையை கொண்டு படித்திருக்கின்றதா? நாம் எவ்வாறு பிள்ளைகளை தூங்க வைக்கிறோம்? ஏழு வயதான குழந்தையை எவ்வாறு நாம் தூங்க வைக்கிறோம்? சற்று நிதானமாக சிந்தியுங்கள். நாம் அனைவரும் உள்ளத்தில் எடுக்க வேண்டிய பிரதானமான விஷயம். மேலானவர்களே, இன்று ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தையை எவ்வாறு தூங்க வைக்கிறார்கள்? மகனே, நேரமாகிவிட்டது, பாடசாலைக்கு நேரத்துடன் செல்ல வேண்டும், பாடசாலைக்கு செல்வதற்கு நேரத்துடன் எழும்ப வேண்டும், அதனால் நேர காலத்துடன் தூங்கிவிடு. பிள்ளையை தூங்க வைக்கிறோம் பாடசாலைக்கு செல்வதற்கு, எழுப்பாட்டுகிறோம், மகனே நேரமாகிவிட்டது பாடசாலை செல்ல எழும்புங்கள். இவ்வாறுதான் நாம் தூங்க வைக்கிறோம், எழுப்பாட்டுகிறோம். பள்ளிக்கு செல்வதற்கு தூங்க வைக்கிறோம், பாடசாலைக்கு அனுப்புவதற்காக எழுப்பாட்டுகிறோம். யாராவது தூங்க வைக்கின்றோமா? மகனே சுபகுக்கு தொலை எழும்ப வேண்டும், தூங்குங்கள், நேர காலத்திலும் தூங்குங்கள், சுபகுத்தொலை எழும்ப வேண்டும். யாராவது பிள்ளையை எழுப்பாட்டுகிறோமா? மகனே சுபகுக்கு நேரமாகிவிட்டது, எழும்புங்கள். இந்த பழக்கத்தை வீட்டில் பழக்கி இருக்கிறோமா? மேலானவர்களே, ஷரீஅத் எவ்வாறு சொல்கிறது தெரியுமா? ஏழு வயதான குழந்தை படுக்கைக்கு செல்ல வேண்டும், நான் சுபகுக்கு எழும்ப வேண்டுமே என்ற உணர்வுடன் படுக்கைக்கு செல்ல வேண்டும். இந்த பழக்கத்தை வீட்டில் கொண்டு வருவோம். எனது பிள்ளையின் கையை பிடித்துக் கொண்டு நானும் பிள்ளையுமாக சுபகுக்கு பள்ளிக்கு வரக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும். மேலானவர்களே, அதே போன்றுதான் நாம் இன்று அதிகமானவர்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான், கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை நன்றி கெட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சிரமப்பட்டு வளர்த்திருக்கிறேன், இவனுக்காக எத்தனையோ தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் செய்திருக்கிறேன், ஆனால் எனது வார்த்தையை மதிக்காத ஒரு நன்றி கெட்டவனாக சமூகத்தில் வாழ்கிறான். இது அநேகமான பெற்றோர்கள் பேசக்கூடிய வார்த்தை. மேலானவர்களே, எனது பிள்ளை எனக்கு நன்றியுடைய பிள்ளையாக வாழ வேண்டுமா? அந்த நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை நான் எனது பிள்ளைக்கு படித்துக் கொடுத்திருக்கின்றேனா? நான் எனது பிள்ளைக்கு நன்றி செலுத்தும் முறையை படித்திருக்கின்றேனா? உதாரணமாக சற்று யோசிப்போம். இன்று நாம் யாராருக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம்? சிறிய ஒரு உதவி செய்துவிட்டால், யாராவது சிறிய ஒரு உதவி செய்துவிட்டால் ஜஸாக்குல்லாஹு கைரன் என்பதாக நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் எனது வீட்டுக்குள் எனது மனைவி, நான் திருமணம் முடித்தது முதல் எனக்காக என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எனக்காக எத்தனை உதவி செய்து கொண்டிருக்கிறார், தினமும் எனது குழந்தையை வளர்க்கிறார், எனக்காக உணவு சமைத்து தருகிறார், துணிமணிகளை கழுவி தருகிறார். இது அனைத்துக்கும் மேலாக சில சமயங்களில் கண்ட மாதிரி மனைவி மாருக்கு நாம் ஏசி விடுகிறோம், பொறுமையாக இருக்கிறார்கள். எப்பொழுதாவது எனது மனைவி செய்யக்கூடிய உதவிக்கு ஒரு நாளாவது மனைவிக்கு ஜஸாக்குல்லாஹ் கைர் சொல்லி இருக்கிறோமா? யாராருக்கெல்லாம் ஜஸாக்குல்லாஹ் கைர் சொல்கிறோம்? வீட்டில் உள்ள எனது மனைவிக்கு ஜஸாக்குல்லாஹ் சொல்கிறோமா? ஷரீஅத் என்ன சொல்கிறது? மேலானவர்களே, எமது பெண்களுக்கு, எமது மனைவியர்களுக்கு நான் தான் உணவு கொடுப்பது ஷரீஅத்தின் கடமை, அவர்கள் எனக்கு உணவு சமைத்து தருவது கடமை கிடையாது. சமைத்து தருகிறார்களா, அதற்கு நான் கூலி கொடுக்க வேண்டும். நான் தான் உடுப்பு கொடுப்பது மனைவிக்கு கடமை, எனது உடுப்பை மனைவி கழுவி தருவது எனக்கு கடமை கிடையாது. எனது பிள்ளையை எனது மனைவி வளர்க்கிறாரா, அவளுக்கு நான் மாதாந்த சம்பளம் நிர்ணயிக்க வேண்டும் என சரியத்தில். மேலானவர்களே, இது அனைத்துக்கு மேலாக எமது மனைவியர்கள் கணவனுக்கென எனக்கென பெரும் உபகாரம் செய்து, இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் ஒரு உபகாரமாக இத்தனை செய்து தருகிறார்கள். வாழ்க்கையில் ஒரு நாளாவது எனது மனைவிக்கு ஜஸாக்குல்லாஹ் கைரன் சொல்லி இருக்கிறோமா? எனது குழந்தை இதனை வீட்டிலிருந்து எனக்கு எதிர்பார்ப்பான், எனது மகன் யோசிப்பான், எனது தாய் இவ்வளவு உதவி செய்கிறார், எனது தந்தை எனது தாய்க்கு ஏதாவது நன்றி கடன் செலுத்துகிறாரா, ஜஸாக்குல்லாஹ் சொல்கிறாரா? எனது உதவிக்கு எனது மகன் நன்றியுடையவனாக ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். வாழ்க்கை பூராக எனக்கு உதவி செய்யக்கூடிய மனைவிக்கு நான் நன்றி செலுத்த தயாராக இல்லை, எவ்வாறு எனது பிள்ளை எனக்கு நன்றி செலுத்துவார்? மேலானவர்களே, எனவே நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை, இந்த பழக்கத்தை வீட்டுக்குள்ளாலிருந்து உருவாக்குவோம். சந்தேகமே கிடையாது, அல்லாஹ் எனது குழந்தையை நன்றியுள்ள குழந்தையாக வளர்த்து தருவான். அவ்வாறுதான் நாம் வீட்டுக்கு செல்கிறோம், வீட்டுக்கு செல்லக்கூடிய இத்தனை நபர்கள். இன்று நாம் வாழக்கூடிய காலம் முசீபத்துகள் சோதனைகள் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம். பெரும் முதலாளிகள் கூட அனைவரும் பேசக்கூடிய வார்த்தைதான், எவ்வளவு சம்பாதித்தாலும் வாழ்க்கையில் பரக்கத்தில்லை என்ற வார்த்தை. வாழ்க்கையில் பரக்கத்தில்லை, ஷரீஅத் எங்கே பரக்கத்தை வைத்திருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்குரிய வழியை எங்கு சொல்லித் தந்தார்கள்? வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்வது வாழ்க்கையின் பரக்கத்துக்குரிய வழி என்பதை மறந்துவிடக்கூடாது. மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார். ஹதரத் ஸஹல் இப்னு ஸஅத் அஸ்ஸஅதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபி அவர்கள் வந்து முறைப்பாடு செய்கிறார், யா ரசூலல்லாஹ், எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பரக்கத் இல்லாமல் இருக்கிறது, யா ரசூலல்லாஹ், பரக்கத்துக்குரிய வழியை சொல்லித்தாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு பரக்கத்துக்குரிய வழி தேவையா? நீ வீட்டில் நுழையும் பொழுதும் வீட்டார்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டு நுழையுங்கள், வீட்டாருக்கு சலாம் சொல்லிக் கொண்டு நுழையுங்கள். அத்துடன் ஒரே ஒரு விடுத்தம் குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். மேலானவர்களே, சூரத்துல் பக்ராவை ஓத சொல்லவில்லை, ஃபாத்திஹா பாடம் இல்லாவிட்டாலும் குல் ஹுவல்லாஹ் சூரா அனைவருக்கும் பாடம் இருக்கும். சிறியர் சூரா எவ்வளவு நேரம் எடுக்கும்? நபி வாழ்க்கையின் வரக்கத்துக்குரிய வழியாக சொல்லி தந்திருக்கிறார்கள். குறைந்தது சலாமாவது சொல்லிக்கொண்டு நுழைகிறோமா? இன்று கணவனுக்கு மனைவிக்கு சலாம் சொல்லிக்கொண்டு நுழைவதற்கு வெட்கம், பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு சலாம் சொல்ல வெட்கம், பிள்ளைகள் பெற்றோருக்கு சலாம் சொல்லிக்கொண்டு நுழைய வெட்கம். இவ்வாறுதான் நாம் இன்று எமது வீட்டார்களை பழக்கி வைத்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு இதைத்தான் நாம் படித்து வைத்திருக்கிறோம். கண்ட மாதிரி நுழைகிறோம், கண்ட மாதிரி வெளியாகிறோம். ஷரீஅத் என்ன சொல்லித் தருகிறது? பிள்ளைகள் சலாத்துடன் நுழைய வேண்டுமா? நாம் வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை உருவாக்குவோம். அதே போன்று மேலானவர்களே, நாம் அனைவரும் செய்ய வேண்டிய மிக பிரதானமான ஒரு கடமைதான், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைதான், பிள்ளைகளுக்கென நாம் நேரத்தை ஒதுக்குவோம், பிள்ளைகளுக்கென நாம் நாளுக்கு நாள் நேரம் ஒதுக்க நாம் பழக வேண்டும். இந்த சமூகத்தில் நாம் அனைத்துக்கும் நேரம் ஒதுக்கி இருக்கிறோம், தொழிலுக்கென நேரம் வைத்திருக்கிறோம், நண்பர்களுக்கு நேரம் வைத்திருக்கிறோம், விளையாட்டுக்கு நேரம் வைத்திருக்கிறோம். ஆனால் இன்று நாம் நேரம் ஒதுக்காத ஒரு சமூகம் உலகத்தில் வாழ்வார்கள் என்று சொன்னால், நான் எனது பிள்ளைகளுக்கு நான் என்ன நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன்? இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறார்கள்? காலை முதல் மாலை வரை தொழிலுக்கு செல்கிறார்கள், மாலையில் வீடு திரும்பி தூக்கத்தில் கழித்து விடுகிறார்கள். எத்தனை பேர் தைரியமாக சொல்லலாமா, வயது வந்த எனது மகளை கூப்பிட்டு தனியாக அமர்ந்து நான் பேசிய நாள் எத்தனை நாளுக்கு முன்னால் நான் பேசியிருப்பேன், மகனே உனக்கு என்ன தேவை இருக்கிறது, உனக்கு என்ன தேவை இருக்கிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதாவது வயது வந்த மகனை கூப்பிட்டு நாம் யாராவது கேட்டிருக்கிறோமா? வயது வந்த மகளை அழைத்து யாராவது முத்தம் கொடுத்திருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதர் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அடிக்கடி முத்தமிடுவார்கள். சிறு வயதல்ல, பெரிய வயதானாலும் அது எனது மகள் தான். இந்த அன்பு பாசத்தை நாம் பிள்ளைகளுடன் பரிமாறுகிறோமா? மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று எமக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா? இந்த தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா? எனது மனைவிதான். எனது மகனுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா? மனைவியின் மூலமாகத்தான் மகனுக்கு நாம் புத்தி சொல்வது. எனக்கு மகனை அழைத்து, எனது மகன் தானே, எனது மகனை அழைத்து எனக்கு சொல்ல முடியாது. இன்று அதிகமான பெற்றோர்கள் மனைவியின் மூலமாகத்தான் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வது. பிள்ளைகளும் எவ்வாறு பழகி இருக்கிறார்கள்? வாப்பாவுடன் ஏதாவது கேட்க வேண்டுமா? தாயின் மூலமாகத்தான் தனது காரியத்தை சாதிப்பார்கள். ஏன் காரணம்? நாம் அவ்வாறு பழக்கிவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்தார்கள் தெரியுமா? சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் ஒருவிடத்தம் மிம்பரில் இருக்கிறார்கள். மிம்பரில் இருக்கும் பொழுது ஹதரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரெண்டு நபி அவர்களின் பேர குழந்தைகள் இரண்டு பேரும் வருகிறார்கள். இப்பொழுது நபி அவர்கள் மிம்பரில் நின்ற நபி அவர்கள் படியிலிருந்து இறங்கி வந்து இரு குழந்தைகளையும் இரு கையில் வாரி எடுக்கிறார்கள். மேலானவர்களே, நபியவர்கள் பிள்ளைகளுக்கு எப்படி நேரம் கொடுத்தார்கள்? சுபஹானல்லாஹ். நபியவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டில் தொழுது கொண்டிருப்பார்கள். சுஜூதுக்கு செல்லும் வரைக்கும் பேர குழந்தைகள் இரண்டும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள், அப்பா எப்படா சுஜூதுக்கு செல்வார் என்பதாக. ஏன் தெரியுமா? நபியவர்கள் சுஜூது சென்று விடுவார்கள், பிள்ளைகள் நபியின் மீது ஏறி விளையாடுவார்கள். அதற்கு நபியவர்கள் கோபப்பட மாட்டார்கள், தனது சுஜூதை நீட்டுவார்களே தவிர பிள்ளைகளின் விளையாட்டை குலைக்க மாட்டார்கள். அவர்களாக இறங்கி செல்லும் வரைக்கும் நபியவர்கள் சுஜூதை நீட்டிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக ஹதீஸில் தெளிவாக வருகிறது. நிலையில் இருப்பார்கள், ருகூவில் இருப்பார்கள், பிள்ளைகள் காலுக்கு இடையால் வந்து கூறுவார்கள். இப்பொழுது நபி அவர்கள் பிள்ளைகளின் விளையாட்டுக்காக வேண்டி தனது காலை சற்று அகற்றி கொடுப்பார்கள். இப்பொழுது குழந்தைகள் பின்புறத்தால் வந்து முன்னால் ஓடி விளையாடுவார்கள். இது நபி அவர்கள் குழந்தைகளுக்கு கொடுத்த நேரம். இன்று நாம் வீட்டில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது எனது பிள்ளை வந்து குறுக்கிட்டால் முதலாவது சலாம் கொடுத்ததன் பின்னால் செய்யக்கூடிய முதல் வேலை மனைவிக்குத்தான் நாம் ஏசுவது, மனைவிமாருக்கு நாம் ஏசுவது. ஷரீஅத் என்ன சொல்கிறது? பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்போம். ஹலத் யாஹூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்தார்கள். சக்ராத்தில் பிள்ளைகளை கூப்பிட்டு புத்தி சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான் மேலானவர்கள், எனவே எனது பிள்ளைகளுக்கு நான் சக்ராத்தில் எனது பிள்ளைகளுக்கு வசியை செய்ய வேண்டுமா, பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்ல வேண்டுமா? இப்போதிருந்தே பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்குவோம் மேலானவர்களே. அதே போன்றுதான் நாம் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை, எனது பிள்ளைகள், நாம் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். எனது பிள்ளைகள் எவ்வாறு உடுக்கிறார்கள், எனது பிள்ளைகள் எவ்வாறு உடுக்கிறார்கள், எவ்வாறு முடிவெட்டுகிறார்கள், எப்படியான நண்பர்களுடன் பழகுகிறார்கள் மேலானவர்களே. எனது பிள்ளையின் ஆடை சஹாபாக்களின் ஆடையைப் போல இருக்கிறதா அல்லது நடிகர்களின் ஆடையைப் போல இருக்கிறதா? எனது மகன் எவ்வாறு முடிவெட்டுகிறான், இவனது முடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்ன பிரகாரம் இருக்கிறதா அல்லது யூத நசாராக்களை போன்று இருக்கிறதா? எனது பிள்ளை எப்படியான நண்பர்களுடன் பழகுகிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் தான் பழகக்கூடியவன் அவனை போன்றுதான் ஒரு பிள்ளையின் செயல்பாடு இருக்கும். நல்ல நண்பர்களுடன் பழகுகிறானா எனது பிள்ளை நல்ல பிள்ளையாக வருவான், நல்ல பண்புகள் பிள்ளையில் குடிகொள்ளும். எப்படியான நண்பர்களுடன் பழகுகிறான், மோசமான நண்பர்களுடன் பழகுகிறானா, அல்லாஹ்வின் கட்டளைகளை பால்படுத்தக்கூடிய நண்பர்களுடன் பழகுகிறானா? இப்படியான பிள்ளைகள் ஒழுக்கமில்லாத பிள்ளைகளாகத்தான் சமூகத்தில் வருவார்கள் என்பதாக நபி அவர்கள் ஹதீஸில் சொல்லி இருக்கிறார். ஆதலால் இது அனைத்தும் எனது கடமையாக இருக்கிறது. எனது பிள்ளையை நான் அவன் வயதுக்கு வந்தாலும் அவர்களை அவதானிப்பது எனது பொறுப்பாக இருக்கிறது. அதே கட்ட மேலானவர்களே, இன்னும் இரண்டு விடயங்கள் இருக்கிறது. அது மிக பிரதானமான இரண்டு விடயம். அதில் ஒன்றுதான் நான் செய்ய வேண்டியது, அடுத்தது எனது மனைவி செய்ய வேண்டியது. நான் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? நான் எனது பிள்ளைக்கு ஹலாலான சுத்த ஹலாலான உணவை கொடுக்க வேண்டும். எப்பொழுது ஹலாலான உணவை நான் பிள்ளைக்கு கொடுப்பேனோ அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சம்பாத்தியத்தை ஹலாலாக்கிக் கொள்ள வேண்டும். எனது சம்பாத்தியத்தில் பொய் இருக்கக்கூடாது, கலப்படம் இருக்கக்கூடாது, வட்டி இருக்கக்கூடாது, மோசமான ஏமாற்றம் இருக்கக்கூடாது. மேலானவர்களே, சுத்த ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாய் பிள்ளைகளுக்கு கொடுக்க நான் பழக வேண்டும். எப்பொழுது ஹலாலை கொடுப்போமோ எனது பிள்ளைகள் ஹலாலான உணவை உண்டு, ஹலாலான உணர்வுள்ள பிள்ளைகளாக சமூகத்தில் வாழ்வார்கள். ஹலாலான உணர்வுள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கமானவர்களாக, அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணியக்கூடியவர்களாக, எனது வார்த்தையை மதிக்கக்கூடியவர்களாக ஆகுவதற்குரிய அடிப்படை அம்சம்தான் ஹலாலான சம்பாத்தியத்தை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். அதே போன்றுதான் எனது மனைவி செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா மேலானவர்களே? மனைவி எனது பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, அதற்கு முதல் கடமை எனது பொறுப்பாக இருக்கிறது. எனது மனைவி எனது பிள்ளையை ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று வளர்த்து தரவும் முடியும், ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனை போன்று வளர்க்கவும் முடியும், ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று வளர்க்கவும் முடியும், அல்லது ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் கன்ஆன் இவனை போன்று ஒழுக்கம் இல்லாத பிள்ளையாக வளர்க்கவும் முடியும். இந்த பொறுப்பு எனது மனைவி கையில் இருக்கிறது. எனவே எனது மனைவி எனது பிள்ளையை ஒழுக்கமுள்ள ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று வளர்த்து தர வேண்டுமா? முதலாவது நான் எனது மனைவிக்கு தீனை கொடுக்க வேண்டும். இன்று நாம் எனது மனைவியர்களுக்கு அனைத்தையும் கொடுத்திருக்கிறோம், வீட்டில் எந்த குறைபாடும் இல்லாமல் வாழ வைத்திருக்கிறோம். கொடுக்க வேண்டிய தீனை நாம் கொடுக்காமல் இருக்கிறோம். மேலானவர்களே, எதை கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் ஷரீஅத் சொல்கிறது எனக்குள்ள பொறுப்பு என்ன தெரியுமா? முதலாவது நான் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதோடு எனது வீட்டார்களை நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஆண்களாகிய எமது கையில் அல்லாஹ் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். மேலானவர்களே, எனவே முதலாவது மனைவியர்களுக்கு தீனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய, வீட்டுக்குள்ளால் தீனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய, அல்லாஹ்வின் கட்டளையை அமல்படுத்துவதை வீட்டுக்குள்ளால் செயல்படுத்த வேண்டிய ஒரு அத்தியாவசிய சேவையில் நாம் இருக்கிறோம். மேலானவர்களே, எனது மனைவி ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குழந்தையை போன்று வளர்த்து தர வேண்டுமா? அல்லாஹ் குர்ஆனில் அழகான ஒரு சரித்திரத்தை சொல்கிறான். சுருக்கமாக சொல்கிறேன், நீண்ட வரலாறு. மேலானவர்களே, ஹலத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் அனைவரில் தெரிந்த விடயம், உலகத்தில் சுமார் நீண்ட காலமாக 80 வயதை தாண்டி விடுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தான் வாழ்கிறார்கள். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் கிடையாது. 83 வயதை தாண்டி விட்ட தள்ளாத வயதில் அல்லாஹ் ஒரு குழந்தை பாக்கியத்தை முடிவு செய்கிறார். மேலானவர்களே, நாம் அனைவரும் அறிந்த விடயம், திருமணம் முடித்து விட்டோம், 4-5 மாதங்கள் கடந்து விடுகின்றது, எந்த குழந்தை பாக்கியத்துக்குரிய எந்த வெளிப்பாடும் கிடையாது என்று சொன்னால் 4 பேர் கேட்கும் பொழுது எவ்வளவு கவலை வருகிறது. ஒரு வருடம் தாண்டி விடுகிறது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, 4 பேர் கேட்கும் பொழுது எனது உள்ளம் எவ்வளவு கவலைப்படுகிறது. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, 83 வயதை தாண்டி விடுகிறது, இப்பொழுதுதான் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை முடிவு செய்கிறார். இப்பொழுது நீண்ட காலத்துக்கு பின்னால் குழந்தை பாக்கியம் கிடைத்து விடுகிறது. கணவனுக்கு 83 வயது என்று சொன்னால் மனைவிக்கு எப்படியான வயது இருக்கும்? மனைவியும் வயது போன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை கிடைத்து விட்டது, நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்திருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக, இரக்கமாக, அன்பாக, பாசமாக வளர்க்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வின் சோதனை வருகிறது. ஹலத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் ஈமானுக்கு முன்னுதாரணம் காட்டுகிறான். 1-2 சோதனை அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ ஹலத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பல சோதனைகளால் உலகத்தில் சோதித்தான் என்பதாக சொல்கிறான். தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், சுமார் 83 வகையான சோதனைகள் வந்தது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அனைத்து சோதனைகளிலும் வெற்றி கண்டார்கள். அதில் பிறதான சோதனை தான் 4 சோதனைகள். அதில் ஒரு சோதனை தான் இப்பொழுது நான் சொல்ல போகின்ற சோதனை. என்ன சோதனை? நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்த குழந்தை, இந்த குழந்தையையும் வயது முதிர்ந்த தனது மனைவியை விட்டு விட்டு பிரிய வேண்டும், விட்டு விட்டு பிரிய வேண்டும். எந்த பிள்ளை மீது அன்பாக இருக்கிறீரோ, எந்த மனைவியிடம் இரக்கமாக நடக்கிறீரோ, இருவரையும் நீர் விட்டுவிட்டு பிரிய வேண்டும். மேலானவர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் கட்டளைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நபியாக இருந்தார். எனவே அல்லாஹ் நாம் எமது குழந்தைகளை பிரிந்து, எமது மனைவியர்களை பிரிந்து தொழிலுக்கு செல்வதை போன்று, வெளிநாடுகளுக்கு செல்வதை போன்று குடும்பத்தாரிடம் ஒப்படைத்து விட்டு பிரிவதல்ல. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்தில் பிரிய வேண்டும். அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிம் உங்கள் மனைவியை மகனை பிரிய வேண்டும். எவ்வாறான இடத்தில் பிரிய வேண்டும் தெரியுமா? எந்த மனித நடமாட்டமும் இருக்கக்கூடாது, எந்த தண்ணீர் வசதியும் இருக்கக்கூடாது, எந்த மரம் செடிகொடிகளும் வளராத இடமாக இருக்க வேண்டும். மேலானவர்களே, இப்பொழுது ஹலத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தாருடன் பலஸ்தீனத்தில் தான் வாழ்ந்து வருகிறார்கள். மனைவி பிள்ளையுடன் பலஸ்தீனத்தில் வாழ்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ் சொல்லிய இடத்தை தேடி வெளியாகுகிறார்கள். பலஸ்தீனிலிருந்து வெளியாகுகிறார்கள். எந்த மனித நடமாட்டமும் இல்லாத இடத்தை தேடி அடைகிறார்கள். கடைசியாக வந்து சேர்கிறார்கள். இப்பொழுது கஅபா ஷரீஃப் இருக்கக்கூடிய அந்த அறத்துடைய எல்லையை அடைகிறார்கள். அந்த இடம் ஆரம்ப காலத்தில் எந்த மரம் செடி கொடிகளும் இல்லாத இடமாக இருந்தது, மனித நடமாட்டம் இல்லாத இடமாக இருந்தது, தண்ணீர் வசதி இல்லாத இடமாக இருந்தது. இப்பொழுது அந்த இடத்தில் தான் மனைவியை பிள்ளை பிரிந்து விட்டு 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 சஃபா மலை அடிவாரமாக அந்த ஓரமாக வெளியாகுகிறார்கள். மேலானவர்களே, மனைவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. வயது முதிர்ந்த வயது, பச்சிலம் பாலகன், பேச முடியாத பாலகன் இந்த இடத்தில் விட்டுவிட்டு செல்கிறாரே. கேட்கிறார்கள், எங்கே செல்கிறீர்கள்? எந்த பதிலும் கிடையாது. 2-3 விடுத்தம் பேசுகிறார்கள், பதில் கிடையாது. மனைவி விளங்கிக் கொண்டார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை போல் இருக்கிறது. ஏன்? கணவன் மனைவிக்கு தீனை கொடுத்திருந்தார், அல்லாஹ்வின் கட்டளையை கொடுத்திருந்தார், கட்டளைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய பழக்கத்தை இருவரும் பழகி இருந்தார்கள். எனவே மனைவி விளங்கிக் கொண்டால் இது அல்லாஹ்வின் உத்தரவு போல் இருக்கிறது. 4வதாக வார்த்தையாக கேட்கிறார்கள், அல்லாஹ் அமரக பிஹாதா, எங்களை இந்த இடத்தில் விட்டு பிரியும்படி இது அல்லாஹ்வுடைய ஓர்டரா என்பதாக கேட்கிறார்கள். இப்பொழுது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையால் சைக்கிளை செய்கிறார்கள், ஆம் என்பதாக சென்று விடுகிறார்கள். எனவே தலையால் சைக்கிளை செய்கிறார்கள், இது அல்லாஹ்வின் கட்டளை என்பதாக. இப்பொழுது மனைவி கணவனை பார்த்து ஒரு வார்த்தை பேசினார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக சொல்லித் தருகிறார். எனது மனைவிக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும்? கஷ்டமான கட்டத்தில் எனது மனைவி என்னை எவ்வாறு ஆறுதல் படுத்த வேண்டும்? எனது மனைவி தீனில் குறைபாடுகள் என்னில் ஏற்படும் பொழுது, அல்லாஹ்வின் கட்டளைக்கு முன்னுரிமை கொடுப்பதில் முன்பின் ஆகும் பொழுது எப்படியான மனைவியாக எனது மனைவி என்னை உற்சாகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி கணவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? அல்லாஹ் ஒரு காலமும் எங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் ஒரு காலமும் எங்களை வீணாக்க மாட்டான். நீங்கள் தைரியமாக விட்டுவிட்டு வெளியாகலாம், தைரியமாக விட்டுவிட்டு எங்களை பிரியுங்கள், எனக்கு வயது முதிர்ந்து விட்டதுதான், எனது குழந்தை பச்சிலம் பாழ்கின்றான், பரவாயில்லை, அல்லாஹ்வின் கட்டளையா, நீங்கள் பிரிந்து செல்லுங்கள் தைரியமாக என்பதாக மனைவி கணவனின் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறார். இந்த வார்த்தை எப்பொழுதாவது எனது மனைவி எனக்கு சொல்லி இருப்பாளா? மேலானவர்களே, அப்படியான தீனை நாம் எமது வீட்டில் கொடுத்திருக்கிறோமா? எத்தனை வருடங்கள் பிரிந்து சென்றார்கள்? ஒன்று ரெண்டு வருடம் அல்ல, நாம் வெளிநாடுகளுக்கு சென்று வருவது போல மூன்று நான்கு வருடங்கள் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குழந்தை தானாக தனது காரியத்தை செய்து கொள்ளக்கூடிய வயதை எட்டிய பொழுது, உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், சுமார் ஏழு வயதிலிருந்து பதிமூன்று வயது வரைக்கும் உலமாக்களிடம் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆக குறைந்த எண்ணிக்கைதான், அளவுதான் ஏழு வருடம். சரி, அத்த எண்ணிக்கையை வைத்துக் கொள்வோம். ஏழு வருடம் குழந்தையை பிரிந்து விட்டு கனவு காண்கிறார்கள், ஏழு வருடமாக பிரிந்து விட்டார்கள், இப்பொழுது கனவு காண்கிறார்கள், தனது மகனை எந்த பச்சிலம் பாலகனாக விட்டுவிட்டு பிரிந்தார்களோ அந்த மகனை அல்லாஹ்வுக்காக கொலை செய்ய வேண்டும், அறுக்க வேண்டும் என்பதாக கனவு காண்கிறார். மேலானவர்களே, நபிமார்கள் காணக்கூடிய கனவு இது அல்லாஹ்வுடைய வஹயின் படித்தரங்கள் அதிகமாக இருக்கிறது. அதில் மிகவும் தாழ்ந்த படித்தரம் தான் நபிமார்கள் காணக்கூடிய கனவு, இதுவும் அல்லாஹ்வுடைய வஹிதான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொண்டார்கள், எனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டது, எனது மகனை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொலை செய்வதற்கு. இப்பொழுது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே செல்கிறார்கள். உலமாக்கள் எவ்வாறு எழுதுகிறார்கள் தெரியுமா? மகனை கொல்ல வேண்டிய தேவை அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சொல்லி அனுப்புகிறான் தெரியுமா? இப்ராஹிம், ஏழு வருடமாக பிரிந்த மகனை போய் நீங்கள் கொலை செய்வதற்காக அழையுங்கள், அப்பொழுது உங்களுக்கு விளங்கும் உங்கள் மனைவி எப்படி பிள்ளை வளர்த்திருக்கிறார் என்பதாக. நீங்கள் போய் மகனை கொள்வதற்கு கூப்பிடுங்கள், அப்பொழுது விளங்கும் உங்கள் மனைவி எப்படி பிள்ளை வளர்த்திருக்கிறார். ஏன், மனைவிக்கு தீனை கொடுத்தீர்கள் அல்லவா, இப்பொழுது போய் சென்று பாருங்கள் எப்படியான குழந்தையை உங்கள் மனைவி வளர்த்தெடுத்திருக்கிறார். செல்கிறார்கள், மகனை சந்தித்து முதலாவது பேசிய வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், மகனே சுகமாக இருக்கிறீர்களா, நீண்ட நாள் பிரிந்துவிட்டு வந்திருக்கிறேன். எந்த வார்த்தையும் பேசவில்லை. சொன்னார்கள், யா புனையே இன்னி அராபின் மனாம் அன்னி அஸ்பஹு ஃபன்துர் மாலாதா, மகனே உங்களை அறுத்து படியிடுவதை போல் கொள்வதை போன்று கனவு கண்டிருக்கிறேன், உங்கள் அபிப்பிராயம் என்ன? மகன் என்ன சொன்னார் தெரியுமா? தந்தையே, அல்லாஹ்வின் கட்டளைக்கு முன்பாக என்னிடம் எதற்கு ஆலோசனை கேட்க வேண்டும்? அல்லாஹ்வின் கட்டளைக்கு முன்பாக என்னிடம் எதற்கு ஆலோசனை கேட்கிறீர்கள்? என்னை கொள்ளுங்கள், நான் பொறுமையாக இருப்பேன். அந்த கட்டத்தில் கூட ஏழு வருடத்துக்கு பின்னால் சென்று மகனை கொல்ல கூப்பிடுவார்கள். ஆனால் ஒழுக்கமுள்ள தீன்தாரியான மனைவியால் வளர்க்கப்பட்ட பிள்ளையின் வார்த்தை என்ன தெரியுமா? தந்தைக்கு அடிபடுகிறது, தந்தை கொலை செய்ய அழைக்கிறார், அப்பொழுதும் தந்தையின் வார்த்தையை மதிக்கிறது குழந்தை, என்னை கொல்லுங்கள், நான் பொறுமையாக இருப்பேன். மேலானவர்களே, எதனால் இப்படியான ஒரு பிள்ளையை பார்த்தார்கள்? முழுக்க முழுக்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தெடுத்த பொறுப்பு நூற்றுக்கு நூறு வீதம் மனைவியின் மூலமாகத்தான் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளையை வளர்ப்பதில் எந்த பங்கும் இருக்கவில்லை. பிள்ளையை பெற்றெடுத்து சிறு காலத்தில் பிரிந்தார்கள், ஏழு வயது வரைக்கும் பிரிந்துதான் இருந்தார்கள். மேலானவர்கள், எனவே முதல் கட்டமாக வீட்டுக்குள்ளால் தீனை போய் சேர்ப்போம் என்று சொன்னார். எனது மனைவி ஒழுக்கம் உள்ளவளாக தீன்தாரியான பெண்ணாக மாறிவிடுவாள் என்று சொன்னால் சந்தேகமே கிடையாது, ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்று நாம் வீட்டுக்குள்ளால் தீனை கொடுத்திருக்கிறோமா அல்லது மாற்றமானதை கொடுத்திருக்கிறோமா? இன்று எமது நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? சமூகத்தின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? இன்று குழந்தைகளுக்கு பால் குடிப்பாட்டுவதற்கு இன்று நாடகங்கள் தேவைப்படுகின்றது. இன்று நாடகத்தை காட்டிக்கொண்டுதான் எத்தனை தாய்மார்கள் குழந்தைகளுக்கு உணவூட்டுகிறார்கள். பால் கொடுப்பதாக இருந்தால் அங்கே ஏதாவது இசை ஒலிக்க வேண்டும். இதுதான் எமது பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுக்கக்கூடிய வீட்டின் நிலைப்பாடாக இருக்கும். மேலானவர்களே, அல்லாஹ் பொறுப்பாக தந்திருக்கிறான், நான் மௌத்தாகி விடுவேன், எனது கபருக்கு நன்மையை சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நான் உருவாக்க வேண்டும். நான் வஃபாத்தாகலாம், ஆனால் எனது குடும்பம் வஃபாத்தாகிவிடக் கூடாது. அவர்கள் தீன்தாரியான தீனை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அதே போன்று மேலானவர்களே, கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறேன். எவ்வாறாக இருந்தாலும் ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். எப்படியாக இருந்தாலும் எனது குழந்தை, எனது குழந்தை தான், எனது குழந்தைகளை நாம் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அனைத்து குழந்தைகளும் சமதரத்தில் சம கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை குர்ஆன் சொல்லித் தருகிறது. அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சம்பவம், அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சம்பவத்தை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. மேலானவர்களே, ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கு இரண்டு திருமணங்கள், இரண்டு மனைவியர்கள், அதில் ஒரு மனைவியின் மூலமாக 10 குழந்தைகளும், அடுத்த மனைவியின் மூலமாக 2 குழந்தைகளும், மொத்தமாக 12 குழந்தைகள் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள். இந்த கட்டத்தில் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனைவிக்கு கிடைத்த அந்த 2 குழந்தைகளை சற்று வித்தியாசமான அன்பு செலுத்தினார்கள். மேலானவர்களே, நபிமார்கள் தவறு செய்யாதவர்கள், நபிமார்கள் வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டார்கள். என்றாலும் அல்லாஹ் சில தவறுகளை நபிமார்களின் வாழ்க்கையில் உருவாக்கினார். எதற்காக தெரியுமா? சமூகத்தாராகிய எமக்கு படிப்பினைக்காக. நபிமார்களின் வாழ்க்கையில் சில சில தவறுகளை உண்டாக்கி சமூகத்துக்கு அல்லாஹ் பாடம் சொல்லி தருவான். இது அல்லாஹ்வின் நடைமுறையாக இருக்கிறது. அவ்வாறுதான் ஹலர்த் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஒரு தவறை உண்டு பண்ணுகிறான். என்ன தவறு தெரியுமா? தனது ஒரு மனைவிக்கு கிடைத்த 2 குழந்தைகளுடன் சற்று அதிகமாக அன்பு பாராட்டுகிறார்கள். இதன் விளைவு என்ன தெரியுமா? இதன் விளைவு என்ன தெரியுமா? அந்த 2 குழந்தைகளில் ஒன்றுதான் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். மிகவும் அன்பாக இருக்கிறார்கள். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தந்தை அதிகமாக காட்டிய அன்பு, இந்த பாரபட்சம் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏழை சகோதரர்கள் சேர்ந்து பால் கிணற்றில் போடுவதற்கு காரணமாக அமைந்தது. பிள்ளைகளுக்கு மத்தியில் பொறாமை உணர்வு உண்டாகும். எதனால்? பிள்ளைகளில் நாம் காட்டக்கூடிய வித்தியாசமான அன்பினால் பிள்ளைகளுக்கு மத்தியில் பொறாமை உண்டாகும், போட்டி உண்டாகும். நீண்ட சம்பவம் மேலானவர்களே, இப்பொழுது என்ன நடக்கிறது? 10 அடுத்த மனைவிக்கு கிடைத்த 10 குழந்தைகளில் பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சம்பவம் சொல்கிறான், பேசிக் கொள்கிறார்கள், எங்கள் தந்தையின் பார்வையில் யூசுஃபும் அவருடைய சகோதரரும் எம்மை விட நேசத்துக்குரியவர்களாக இருக்கிறார்களே, நாம் பெரியோர் கூட்டமாக இருக்கிறோம், நாம் 10 குழந்தைகளாக இருக்கிறோம், எம்மை விட அந்த இருவரின் மீது அன்பு கூட காட்டுகிறாரே என்ற இந்த வித்தியாசமான பார்வை. இப்பொழுது 10 குழந்தைகளும் திட்டம் தீட்டுகிறார்கள், யூசுஃபை கொலை செய்ய வேண்டும், யூசுஃபை கொள்வதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். அதில் ஒரு மகன் சொல்கிறார், நாம் கொள்வதல்ல, அவரை நாம் பால்கிணத்தில் தள்ளிவிடுவோம். முடிவு செய்கிறார்கள். இப்பொழுது தந்தையிடம் போய் அனுமதி கேட்கிறார்கள். எதற்காக அனுமதி? கொள்வதற்காக அல்ல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் விளங்கி இருந்தார்கள், பிள்ளைகள் ஏதாவது செய்து விடுவார்களோ, யூசுப்புக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்ற பயத்துடன் இருக்கிறார்கள். இப்பொழுது 10 பேரும் வந்து கேட்கிறார்கள், தந்தையே, எங்கள் சகோதரர் யூசுப்பை எங்களுடன் தாருங்கள், நாங்கள் விளையாடுவதற்காக நாங்கள் விளையாட செல்ல போகிறோம். மேலானவர்களே, தந்தை பயப்படுகிறார், என்ன நடக்கும் என்று தெரியாது. தந்தை பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், ஒரு காரணம் சாட்டு போக்கை முன்வைக்கிறார்கள், எப்படியாவது யூசுப்பை அனுப்பாமல் இருக்க வேண்டும், அதற்காக ஒரு சாட்டு போக்கை சொல்கிறார்கள். நான் பயப்படுகிறேன், நீங்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது உங்களை அறியாமல் ஓநாய் வந்து யூசுப்பை சாப்பிட்டு விடுவதை நான் பயப்படுகிறேன் என்பதாக சொன்னார். உண்மையாக ஓநாய் யூசுப்பை சாப்பிட்டு விடுவதை நான் பயப்படுகிறேன் என்பதாக உண்மைக்காக சொல்லவில்லை, காரணம் சொல்லி தப்பிப்பதற்காக சொல்கிறார்கள். இப்பொழுதுதான் பிள்ளைகள் பாடம் படிக்கிறார்கள், ஓஹோ, ஓநாய் மனிதர்களை சாப்பிடுமா? தந்தையின் வார்த்தையிலிருந்து பிள்ளைகள் பாடம் படிக்கிறார்கள். முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், பெற்றோர்கள் பேசக்கூடிய வார்த்தையிலிருந்து பிள்ளைகள் தனக்கு சாதகமாக பாயிண்ட் எடுப்பார்கள், காரணம் தேடிக்கொள்வார்கள். இப்பொழுது இவர்களுக்கு விளங்கி விடுகிறது, ஓஹோ, ஓநாய் மனிதர்களை சாப்பிடுமா? விளங்கி விடுகிறது. எப்படியாவது காரணத்தை சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு சென்று விடுகிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? சொன்ன பிரகாரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி பால்கிணற்றில் போட்டு விடுகிறார்கள். இப்பொழுது ஒரு ஆட்டை அறுத்து அதன் இரத்தத்தை ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சேற்றில் பூர்த்தியாக பூசி இரத்தம் தோய்ந்த சேற்றுடன் வருகிறார்கள். அழுது கொண்டு வருகிறார்கள் தந்தையிடம். சொல்கிறார்கள், தந்தையே நாங்கள் உண்மைதான் பேசுவோம், ஆனால் நீங்கள் எங்களை நம்ப தயாராக இல்லை. என்ன நடந்தது? நீங்கள் சொன்னது போன்று ஓநாய் யூசுஃபை அடித்து கொண்டு விட்டது. நீங்கள் சொன்னது போன்று யூசுஃபை ஓநாய் கடித்து சாப்பிட்டு விட்டது என்பதாக பால் கிணற்றி தள்ளிவிட்டு வந்து பொய் சொல்கிறார்கள். சொல்கிறார்கள், காரணம் சொல்கிறார்கள். இப்பொழுது தந்தை நபிமார்கள் புத்திசாலிகளாக இருந்தார்கள், விவேகிகளாக இருந்தார்கள், விளங்கிக் கொண்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இது பொய் காரணமாக இருக்கிறது என்றாலும் பிள்ளைகளிடம் கேட்கிறார்கள், அதற்கு ஆதாரம் என்ன? யூசுஃபை கொண்டதற்கு என்ன ஆதாரம்? இப்பொழுது தாங்கள் கொண்டு வந்த ஆட்டின் ரத்தம் பூசப்பட்ட சேட்டை காட்டுகிறார்கள். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிந்திருந்த சேட்டை கொடுக்கிறார்கள், ரத்தம் தோய்ந்திருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றாக சேட்டை பார்த்துவிட்டு சகோதரர் பிள்ளைகளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், ரஹிமல்லாஹு திப்பன், அந்த ஓநாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அந்த ஓநாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். எனது மகன் யூசுஃபை தான் சாப்பிட்டு இருக்கிறது, ஆனால் அவனின் சேட்டை கூட கிழிக்கவில்லையே என்பதாக சொன்னார்கள். சேட்டை கிழிக்காமல் யூசுஃபை சாப்பிட்டு இருக்கிறதே, அந்த ஓநாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்பதாக பிள்ளைகள் பொய் சொல்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். ஆனால் பிள்ளைகளை வீட்டை விட்டு விரட்டவில்லை. பிள்ளைகள் ஒரு தவறு செய்துவிட்டு வருகிறார்களா, அவர்களை அணைப்போம். பத்து தவறு செய்வதற்கு இடமளிக்க கூடாது. சரிக்க சொல்லித் தருகிறது, தந்தைக்கு உரிமை இருக்கிறது. பிள்ளைகள் பத்து பேரை வீட்டை விட்டு வெளியாகி இருக்கலாம், நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது என்று விரட்டி இருக்கலாம். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யோசித்தார்கள், நான் பிள்ளைகளை விரட்டிவிட்டால் எனக்கு பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். பிள்ளைகள் பால் கிணத்தில் தூக்கி போட்டார்கள், நான் வீட்டுக்கு வெளியில் போட்டு விடுகிறேன், வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். எனவே பிள்ளைகளை அரவணைத்தார்கள், புத்தி சொன்னார்கள், சொர்க்கத்துக்கு தகுதியான பிள்ளைகளாக மாற்றி எடுத்தார்கள். எனவே மேலானவர்களே, எனவே ரப்புல்லாஹ் எமக்கென பாரிய பொறுப்பை தந்திருக்கிறான், குழந்தைகளை தந்திருக்கிறான், அமானிதமாகவும் தந்திருக்கிறான், பாக்கியமாகவும் தந்திருக்கிறான். ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பது எமக்குள்ள பொறுப்பாக இருக்கிறது. எனவே எனது குழந்தைகள் ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டுமா? முதல் அம்சமாக நானும் மனைவியும் நல்லவர்களாக வாழ வேண்டும். எனவே இன்றிலிருந்து முடிவெடுப்போம், வாழ்க்கையை சற்று மாற்றுவோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை நான் வீட்டுக்குள்ளாலிருந்து வாழ ஆரம்பிப்போம். அல்லாஹ் ஒழுக்கமுள்ள சமூகத்தை குடும்பத்திலிருந்து உருவாக்கி தருவான். எனவே ரப்புல்லாஹ் அல்லாஹ் தஆலா எந்த விடயங்களை பேசினமோ கேட்டமோ மௌத் வரைக்கும் இஹ்லாசுடன் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை மனைவிக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து மறைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் குழந்தைகளை ஒழுக்கமுள்ள சாலிஹான குழந்தைகளாக வளர்த்தெடுத்து தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, மௌத்துக்கு முன்னால் உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், குடும்பங்களில் எத்தனை பேரை இழந்து விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களோ நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களில் அவர்களுக்கு தவறு நன்மைகளை சேர்த்துட்டு விடுவாயாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் உண்மையான தௌபாவை நசீபாக்கி விடுவாயாக. உலகத்தில் எவ்வாறு குடும்ப ரீதியாக நிம்மதியாக வாழ விரும்புகிறோமோ யா அல்லாஹ், மேலான சுவர்க்கத்தில் குடும்ப ரீதியாக நிம்மதியாக இருக்க தௌபீக் செய்து விடுவாயாக. அதற்குரிய தயாரிப்புடன் உலக வாழ்க்கையை கழிக்க தௌபீக் செய்து விடுவாயாக.